നമസ്കാരം. ഒരു വാക്യം ഏത് കുറൈപാട് എന്ന് ചൊല്ലുവത്, മറ്റൊരു വാക്യം അന്ത കുറൈപാട്ടെ തീർപ്പതർക്ക് വഴി എന്നാ എന്ന് കാട്ടുവത്. இந்த ரெண்டு வாக்கியங்களுள் எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம். முதல்ல ஒரு வைத்தியர் நோயை கண்டுபிடிக்க வேண்டும், இதுதான் உங்களுக்கு இருக்கும் நோய் என்று அறிவிக்க வேண்டும். அது முதல் படி, மிக முக்கியமான படி. டயக்னோசிஸ் சொல்றோம், டயக்னைஸ் பண்ணியிருக்காரா என்று கேட்கிறோம். அது சரியாக இருந்தால்தான் மேற்கொண்டு வைத்தியம் பார்க்க முடியும். ஆனால் அந்த வாக்கியமே முடிவாகிவிடாது. அந்த வாக்கியத்தை திரும்ப சொல்லுங்க, என்ன உடம்புன்னு சொல்லுங்கள், ரிப்போர்ட்டை சரியா கொடுங்கள், எல்லாருக்கும் அந்த உடம்பு என்னன்னு எடுத்து சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியும்படி அந்த ரிப்போர்ட் அனுப்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே வியாதி சரியாகிவிடுமா? அல்லது வியாதியை கண்டுபிடித்த பிற்பாடு அதை சரிப்படுத்தக்கூடிய விதத்தை பற்றி நிறையா பேச வேண்டுமா? கண்டுபிடிக்கும் வரை கண்டுபிடித்தல் முக்கியம். கண்டுபிடித்த பிற்பாடு அதை பேசிக்கொண்டிருப்பதால் லாபமில்லை. அதை எப்படி குணப்படுத்த போகிறோம் என்பதுதான் முக்கியம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கிட்டத்தட்ட 1080 நாட்களுக்கு மேல் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இப்பதான் 1008 எண்பணி பேச்சுக்களை கேட்டோம் என்று பார்ப்பதற்குள் 180 ஓடிவிட்டது. நீங்களும் விடாமல் கேட்பீர்கள். இதை இந்த எண்பணி ஆடியோக்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, எது நோய் என்று சொல்லுவது. அது உங்களுக்கு தான் இல்லை, அடியேனுக்கு அதே நோய் தான், கேட்டு இருக்கிற உங்களுக்கு அதே நோய் தான், பலருக்கு அந்த நோய் இல்லாமலும் இருக்கலாம். அப்ப எது நோய் என்று விளக்குவதற்கு 1080 ஒரு 80 வேணா இருக்கலாம், ஆனால் பாக்கி 1000 நோயை போக்குவதற்கு வழி என்ன, நாம் எப்படி சேர்ந்து போக்கலாம் என்பதை பற்றித்தான் கூறியுள்ளேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஆச்சாரியர்களுடைய வாக்கியங்கள் என்ன உள்ளனவோ அதை திரும்ப ஒப்பித்துள்ளேன். அது அனைவருக்குமே தெரியும். சொன்னதை திரும்ப சொல்லுகிறார், அவ்வளவுதானே வாஸ்தவம். நல்ல வேளை, அதையாவது சொல்ல வருகிறதே. மணவாள மாமனிகள் ஓரிடத்தில் தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி, இது சுத்த உபதேச வர வார்த்ததென்பர். நம்முடைய நெஞ்சத்தில் தோற்றினதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் மூர்க்கர் என்று சொல்கிறார். அப்ப நாம் எப்படி பேச வேண்டும்? ஆச்சாரியர்கள் சொன்னதை சொல்ல வேண்டும். அது நாம சொன்னது என்று யாருமே எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஏனால் ஆச்சாரியர்கள் சொன்னதை சொல்றதே பெரிய சமாச்சாரம். இதுக்கு மேல நாம சொல்லிட முடியுமா? அப்ப அவர்கள் சொன்னது. இதுல என்ன ஆச்சரியம்னால், ஏதோ ஒவ்வொன்று ஆங்காங்கு நம் பாரத தேசத்தில் என்ன நடக்கிறது, ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்துக்கு மாற்றுகிறார்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எப்போவோ ஒன்று ரெண்டு சொல்லியிருப்பேன். அதான் சுமார் 80 இருக்கும்னு வச்சுங்களேன். அது நிறைய பேரிடத்தில் போய் போய் வரும். அது பல குரூப்புகளிலும் ஷேர் பண்ணப்படும். எல்லாரும் கேட்பார்கள், இதுதான் இன்னைக்கு வேணும் அப்படின்னு விருப்பமும் படுவார்கள். இன்னும் இதை எல்லா பாஷையிலையும் சொல்லுங்கோ என்றும் சொல்லுவார்கள். அடியனுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ அந்த சில வாக்கியங்கள் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லுகிறோமே, அப்போ அந்த மாதிரி வர்றதை மட்டும் கிட்டத்தட்ட 40-50,000 பேர் டவுன்லோட் பண்ணி பார்ப்பார்கள். சரி, அப்போ அந்த 80 அதை போலேன்னு வச்சுப்போம், பாக்கி இருக்கிற 1,000 அதை இத்தனை பேர் டவுன்லோட் பண்ண மாட்டார்கள். அதை ஏதோ 8,000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் அவ்வளவுதான் பார்ப்பார்கள். அப்ப எது வியாதி அப்படிங்கறத பத்தி 1,000 பேருக்கு தெரிந்து கொள்ள ஆவல். ஆனால் வியாதிக்கு மருந்து என்ன, வியாதி எப்படி குணப்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள 1/4 தான் ஆவல். இது சரியா? இதை வைத்துக் கொண்டு நம்ம வியாதியை குணப்படுத்தி விட முடியுமா? எது முக்கியம்? வியாதியை கண்டுபிடிக்கிறது முக்கியம், ஆனால் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கொண்டிருப்பது முக்கியம் இல்லை. அதுதான் தெரிந்து விட்டதே, என்ன வியாதிங்கிறது இப்ப யாருக்கு தெரியாது? அந்த வியாதி போவதற்கு வழி, வியாதி இருக்கிறதுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டே வியாதி போறதுக்கு வழியாகாது. இப்ப நான் சொன்னதில் 1,080 இந்த 80 வியாதியை போக்காது, வியாதி இருக்கிறதுன்னு சொல்லும். அப்ப போக்குவதற்கு வழி 1,000 உள்ளது. நம்ம எந்த இடத்துல மாறுபட்டு விடுறோம்னால், அந்த 80 நன்னா கேட்டு விடுறோம், ஆனா 1,000 விட்டு விடுறோம். இது எப்படி வியாதி குணமாகும்? அடியனுடைய தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், ஆரோத்தருக்கு வைகுந்தம் போகணும்னு ஆசை. ஒரு சுவாமியினிடத்தில் சென்றார், நான் போகணும்னு சொன்னார். அதுக்கு அவர் உடனே, கார்த்தால 3 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், நதிக்கரைக்கு போகணும், அதுலேருந்து நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யணும், ஒரு நாளைக்கு இருக்கிற காலத்தை 5 பிரிச்சுக்கணும், கார்த்தால 6 ஆரம்பித்தால் 6 நாழிகை, அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று 5. அபிகமனம்னா பெருமானை நோக்கி செல்வது, உபாதானம்னா ஆராதனத்துக்கு வேண்டியதை சேர்ப்பது, இஜ்யானால் பெரிய ஆராதனம் செய்வது, அது மத்தியானம். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னால் வேதம் இதிகாச புராணங்களை வாசிப்பது, யோகம்னால் பகவானுடைய குணங்களை அனுசந்தித்துக் கொண்டு தூங்குவது. இப்படித்தான் 5 செய்யணும், அவன் நினைவாகவே இருக்க வேண்டும் என்றெல்லாம் உபதேசித்தார். அதை கேட்டவருக்கு, இதுல எம் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எல்லாமே பெருமான் விஷயமாகவே இருக்கே, இது நம்மால செய்ய முடியாது அப்படின்னுட்டு வெளியில வந்துட்டார். பக்கத்து ஊருக்கு போனார், அங்க ஒரு சுவாமி வித்வான் இருந்தார், அவர்கிட்ட போய் வைகுந்தத்துக்கு போகணும்னு கேட்டார். அவர் சட்டுன்னு வழி சொல்லல. வைகுந்தம்ங்கிறது எவ்வளவு வசதியான இடம், நாம் இந்த லோகத்தில் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கோம், இந்த ஒரு கஷ்டமுமே வைகுந்தத்தில் இருக்காது. எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் அங்க போக விருப்பப்பட்டிருக்கார்கள், அங்க போன பிற்பாடு எவ்வளவு ஆனந்தத்தில் திளைப்போம், பகவான் எப்படி இருக்கார், மண்டபம் கோபுரம் பிராகாரம்லாம் எப்படி ஓஹோன்னு இருக்கும், பசியோ தூக்கமோ தாகமோ பொறாமையோ பயமோ கவலையோ கோபமோ ஒன்றுமே கிடையாது என்றெல்லாம் ஓஹோன்னு சொன்னார். 1 பேசினார். வந்தவர் கேட்டுக்கொண்டார், சரி இப்ப எனக்கு ரொம்பவே ஆவல் மிகுந்து விட்டது, கண்டிப்பா வைகுந்தத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்னு கேட்டார். அப்ப அந்த சுவாமி சொன்ன பதில், கார்த்தால 3 எழுந்திரு, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து அனுஷ்டானத்தை ஆரம்பி, 5:30 சந்தியாந்தனம், 6 சாயங்காலம் 6 காலத்தை பிரிச்சுக்கோ, அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம். அந்த முதல் சுவாமி சொன்னதே இவர் திரும்ப சொன்னார், ஆனா இப்போ ஆசையோட கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு வந்து விட்டார். ஆக மொத்தத்தில் அந்த வழி சொன்னது மாறவே இல்லை, 2 சொன்னதும் அதுதான். ஆனால் அவர்கள் முதல்ல வைகுந்தத்தில் ஆசையை ஏற்படுத்திட்டு அந்த வழியை பத்தி சொல்லிவிட்டார், அதனால அது எடுபட்டது. நாம எங்க போகணுங்கிற விருப்பம் நிறைய இருந்தா தான், அந்த இடத்தினுடைய பெருமை தெரிந்தால்தான், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பண்றதுக்கு தயாரா இருப்போம். ஆனா இந்த உபன்யாசத்தை வைகுந்தத்துக்கு போறது எப்படின்னு நன்னா கேட்டுனுட்டு அதற்கு என்ன வழி வைகுந்தத்தின் பெருமையை கேட்டேன், அதோடு விட்டுவிடு. அப்படின்னா வைகுந்தம் கிடைக்காது. அதன் வழியை நன்றாக கேட்டால் தான் கிடைக்கும். அதனாலே இது என் பணியாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இதன் மூலமாகவே எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது. இதிலேயே கூட ஒரு 80 இதை பற்றி சொல்லியிருந்தால் அப்போ அதற்கு என்ன செய்யணும்? கார்த்தால 3 மணிக்கு எழுந்திருந்து எல்லாம் பண்ணுறா போலே பாக்கி 1000 கேட்க வேண்டும், அதன்படிக்கு நடக்க வேண்டும். அது பண்ணிட்டே இருக்கார்கள். ஒரு 8-10,000 பேர் விடாமல் நித்தப்படி கேட்டுடுறோம். ஆனால் அது என்னமோ அந்த ஒரு பக்கத்து 80 இருக்கு பாருங்க, எது வியாதின்னு சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 30,000 பேர் 50,000 பேர் கேட்கிறார்கள். கேட்கறது சரி, அதை புரிந்து கொண்ட பிற்பாடு பாக்கியும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னுமே முக்கியம். நல்ல வியாதியை தெரிந்து கொள்வதை விட அது வேணும். அதற்கப்புறம் அந்த வியாதிக்கு தீர்க்கும் மருந்து என்ன அப்படிங்கிறத இன்னும் தெரிந்து கொண்டு நடப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.